இப்போ இந்த தலைப்பு இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கிற ஒரு சிறப்பு சிந்தனைக்கான ஒரு பொருள், இந்த பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை குறித்து நம்ம சிந்திக்கிறோம், ஜெபிக்கிறோம். எல்லாரும் சிந்திச்சுட்டு கடைசியில் அந்த பிரிந்து கிடக்கிற ஆட்கள், அந்த பிரிவினைக்கு உட்பட்டு இருக்கிற கணவன் மனைவி, அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கலைன்னாக்க இந்த காரியம் ஜெயிக்க முடியாது. மற்ற யார் யோசிக்கிறாங்களோ யோசிக்கலையோ, கண்டிப்பாக இந்த காரியத்திற்கு அடிப்படை ப்ராப்ளமாக இருக்கிற அல்லது அந்த பிரச்சனைக்குரிய தளத்தில் இருக்கிற கணவனும் மனைவியும் கண்டிப்பாக யோசிச்சு ஆகணும். உங்களுக்கு தான் இந்த திருப்பலி. நீங்கள் அப்பா அம்மா யோசிக்கிறாங்க, வேறு யாரோ உறவினர்கள் யோசிக்கிறாங்க, இந்த இறைவார்த்தையை கேட்குறாங்கன்னா அவங்கள விட, அவங்களுக்கெல்லாம் பலன் கொடுப்பதை விட, அவங்கெல்லாம் கேட்டுட்டு என்ன செய்கிறது இப்படி தான் இருக்க ஆண்டு வார்த்தையெல்லாம் சொல்லுதுங்களாம் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படி தான் சொல்லிட்டு போக முடியும். இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் கொண்டு போகணும். இப்போ இது சரியான ஒரு தளத்தில் தான் நம்ம இப்போ யோசிக்கிறோமா, இதை யோசிக்கிற அந்த தலைப்பு சரியானது தானா அப்படின்னு முதல் படி கேட்டோம்னா, நான் எப்படி பார்க்குறேன்னா எல்லாமே வீட்டுக்குள்ளே ஆர்டராக இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ மாட்டுவீங்க, அந்த ஃபோட்டோவை எங்கே மாட்டணும் கருத்தாக நீங்கள் இங்கே எங்கேயும் பார்த்து இங்கே தான் நல்லாயிருக்கு அப்படின்னு மாட்டுவீங்க. ஒவ்வொரு பொருளையும் வைக்கும் போது டிவியை ஃப்ரிட்ஜை கொண்டு வந்து வீட்டுக்கு நடுவில் நம்ம வைக்க போகிறதில்ல, அது எங்கே ஓரமாக இருக்கணும், கிரைண்டர் எங்கே இருக்கணும், எங்கேயாவது யாராவது டிவிக்கு பக்கத்தில் கிரைண்டர் வச்சு பார்த்துருக்கீங்களா, வைக்க மாட்டீங்க, அது போய் கிச்சனில் ஒரு ஓரமாக வைப்பீங்க. இப்போ இந்த சிலுவை இங்கே இருக்குது, இந்த சிலுவை வந்து இப்படி இப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது, இதில் குருசிஃபிக்ஷன் இருக்குது, இது என்னை பார்த்துருக்கணும், குருவான முறை பார்த்துருக்கணும் இருக்குது. இப்போ சப்போஸ் இது இப்படி கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த கேண்டில் வந்து ஒரு மாதிரி லொடுக் பண்ணி மாதிரி இப்படி சாஞ்சிகிட்டு இருக்குது, மைக்கு வந்து ஒரு கோணலாக இருக்குது, இப்படி இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இட் ஷுட் பி ரைட்டுன்னு சொல்லுவீங்க இல்லையா? இப்போ சில பேர் எங்கள் ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு சில குறைகள்லாம் போடுறீங்க, இதில் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் சொல்கிறீங்க இல்லையா? இது இப்படி இருந்தால் தான் ஆர்டர், இது இப்படி இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா டிஸ்ஆர்டர். இதை தான் நாங்கள் சொல்லுகிறோம். குடும்பம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும், இப்படி இல்லாமல் அப்படி இருந்துச்சுன்னா அது டிஸ்ஆர்டர். அது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறத உங்களோட நாங்கள் பேசுகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? காது கொடுத்து கேட்கணும். அதான் சொல்கிற ஊரே கேட்டு கேட்க வேண்டியவன் கேட்கலன்னா இது பயனற்று போயிடும். அதனால தான் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் கேளுங்க, நாங்கள் சொல்கிற ஆர்கியூமெண்ட்டை கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவை நீங்கள் வைங்க, என்ன வேணாலும் வைங்க. அப்போது ஆண்டவருடைய காரியம் நீங்கள் முடிவெடுக்கிறதாக மாறி போயிடும். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்னாடி வச்சுருக்கேன், யூ சூஸ் வாட் இஸ் யுவர்ஸ், உனக்கு எது தேவையோ அதை நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த குடும்பம்ங்கிறது ஆசீர்வாதமானது அப்படின்னு நாங்கள் அடித்து சொல்லுவோம். ஏன்னா ஆண்டவருடைய படைப்பை நீங்கள் அடிப்படையில் பாருங்கள், ஒரு ஆண் ஒரு பெண். ஏன் கடவுள் ஒரு ஆண் என்கிற ஒரு வர்க்கத்தை வச்சே, ஒரு அடையாளத்தை வச்சே உலகத்தை படைச்சிருக்கலாமே, ஒரு பெண்ணுங்கிற ஒரு அடையாளத்தை மட்டுமே வச்சு படைச்சிருக்கலாமே, எதற்கு ஒரு உடல் அளவில் ஒரு மாற்றம், ஆணுக்கு ஒரு உருவம் பெண்ணுக்கு ஒரு உருவம், அப்போ இரண்டும் இணைகிற போது அதில் ஒரு அபிஷேகம், குழந்தை பாக்கியம். பாருங்கள், இதுதான் நம்ம பார்க்குறோம், இதுதான் உணர வேண்டிய விஷயம். அப்போது கடவுளுடைய திட்டத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைஞ்சு வர்றது, அதன் வழியாக கிடைக்கிற குழந்தை பாக்கியம், இந்த ஃப்ரேமில் வர்றது தான் குடும்பம்னு நம்ம சொல்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கூட போயிடலாம், ஆனால் இந்த கணவன் மனைவி இணைஞ்சிட்டாலே அது குடும்பம் தான். குழந்தை பாக்கியம்ங்கிறது கடவுளுடைய திட்டத்தினுடைய அடுத்த ஒரு ஆசீர்வாதம். சில பேருக்கு குழந்தை இருக்காது, அதுக்காக அவங்க குடும்பம் இல்லைன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. கணவன் மனைவி இணைஞ்சாலே அது குடும்பமாக ஆயிடுது. இந்த குடும்பத்தை அவங்க எப்படி கடவுளுடைய திட்டத்தின்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த ஒரு இலக்கு நோக்கிய பயணம் அன்றையிலேருந்து ஆரம்பிச்சிருது. இன்றைக்கி இந்த குடும்பங்கள் சிதைகுண்டு கிடக்கிற வேதனையை நம்ம பார்க்குறோம். இது அளவை தாண்டி போய்கிட்டு இருக்குது. அதனால் இப்போ இது அழுத்தமாக ரொம்ப ஆழமாக நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தொடக்க நூலில் நம்ம பார்க்குறோம், 1:26-27 நான் அடிக்கடி கோட் பண்ணியிருக்கேன், கடவுள் மானிடரை எப்படி படைத்தார், தம் உருவில் தம் சாயலில் அவர் படைத்தார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதுதான் 26:27 எல்லா படைப்பினுடைய எல்லா காரியத்தையும் ஒரே வார்த்தையில் படைச்சாருங்க. வானம் உண்டாக, பூமி உண்டாக, பரப்பனை உருவனை எல்லாம் எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில். ஆனால் மனுஷனை படைக்கும் போது மட்டும் மனுஷன் உண்டாகுக அப்படின்னு வந்து ஆதாம் எவ்வளவு உட்கார்ந்துடல, மனுஷன் உண்டாகிற மட்டும் யோசிக்கிறார் பாருங்க. நான் மானிடரை நம்முருவில் உண்டாக்குவோம் பிளானிங் நடக்குது. இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் கடவுள் பிளான் பண்ணுறார், மானிடரை நம் உருவில் உண்டாக்குவோம், நம் சாயலில் உண்டாக்குவோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு 27 மானிடரை அவர் எப்படி படைத்தார், அவருடைய உருவில் படைத்தார், அவருடைய சாயலில் படைத்தார், அவர்களை ஆணு பெண்ணுமாக படைத்தார். அப்போ இந்த ஆணு பெண் என்கிற உருவத்தினுடைய அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, ஆண்டவருடைய உருவில் ஆண்டவருடைய சாயலில் இருக்குது. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் உங்கள் கணவன் மனைவியை அன்பு செய்யும் போது கடவுளுடைய சாயலில் இருக்கிற மனுஷனை தான் நீ பார்க்குறங்கிற உணர்வோடு நீ பார்க்கணும். இப்போது நிறைய பேர் நாங்கள் தியானங்களுக்கு போகிற போதெல்லாம் நான் கேட்பேன், மக்கள் நிறைய உட்காந்துருப்பாங்க ஜெய்ஜேன்னு, அப்போ கேட்பேன், கடவுள் ஒருத்தர் உங்கள் முன்னாடி வந்து அப்படி நிற்கிறார், அப்படி நிற்கிறார், நின்றுட்டு ஒரு வரம் கொடுக்குறேன், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டார்னா, எத்தனை பேர் அடுத்த ஜென்மத்திலையும், நம்ம ஜென்மம்லாம் இல்லை ஒரு பேச்சுக்கு, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அதுலேயும் இதே கணவன் வேணும், இதே மனைவி வேணும்னு கேட்டு வாங்கிப்பீங்க அப்படின்னு நான் கேட்பேன். இந்த கேள்வியை கேட்டோன்னையும் அப்படியே எல்லா தலையும் கீழே போகும், கையெல்லாம் அப்படியே கீழே குறுகி போயிடும். பார்த்தீங்கன்னா முக்குமா 90% பேர் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, கேள்வி புரியாதது மாதிரியே உட்காந்துருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க, புரியாமல் இல்லை எல்லாம் புரிஞ்சிடும், ஐயோ இன்னொரு தடவையா, வேண்டாம் சாமி வேண்டாம், போதும்ப்பா போதும், பட்ட வேதனை போதும்ப்பா. நிறைய பிள்ளைகளை ஒரு சில பேர் தூக்குவாங்க, தைரியமாக தூக்குவாங்க, அவங்க தைரியமாக தூக்குறாங்கன்னு நம்ம நினைப்போம் கையை, ஆனால் வீட்டுக்கார் பக்கத்துலேருந்து முறைச்சிட்டே இருப்பார், அடப்படுபாவிப்பா எட்டி எட்டி பார்க்குறான்னு, என்ன செய்ய தொலைய தூக்கி, ஆண்டவரே கையை தூக்குறேன், கணக்கில் எடுத்துக்காதீங்க ஆண்டவரே அப்படின்னு தூக்குற ஆள் இருக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் போய் உதவி விழுவும்ல, ஏண்டி உனக்கு என்ன குறை வச்ச, நெக்லஸ் கேட்ட வாங்கி கொடுத்தனா, செயின் கேட்டையை வாங்கி கொடுத்தனா, புடவை கட்டியை வாங்கி கொடுத்தனா, எடுபட்ட பையா கேட்குறான்ல கையை தூக்கணும்னு, நீனடி கையை வச்சுட்டு உட்காந்துருக்குற, நான் வேண்டாமா, வேறு ஏவண்டி வேணும் உனக்கு, சண்டை ஒத்துரும். அதனால் பயந்துக்கிட்டு ஆண்டவரே கணக்கில் வச்சிடாத ஆண்டவரே தெரியாமல் தூக்கிட்டேன். ஒரு சில பேர் தூக்குறாங்க உண்மையாக, உண்மையாக தூக்குவாங்க. அவங்க எப்படி தூக்குவாங்கன்னா, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு இளிச்சவாயம் வாழ்க்கையில் கிடைக்க மாட்டான்டவரே, இதே இளிச்சவாயம் அடுத்ததுலேயும் போட்டு நான் வாழ்க்கையை ஓட்டி போயிடுவேன். தேவ பிள்ளைகளே, தொடக்க நூல் 2:1 இறைவசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். கடவுள் எல்லாத்தையும் படைச்சிட்டு படைச்சதெல்லாம் ஒத்து பார்த்தாராம், படைப்புகள் அனைத்தும் நிறைவு எழுதியிருந்தன. இந்த வார்த்தை வரும், நிறைவு எழுதியிருந்தன, ஃபுல்ஃபில்டு, ஃபுல்ஃபில்டுன்னா அதில் குறையில்லைன்னு அர்த்தம். ஆனால் கல்யாணம் ஆகும்போது நல்லா தான் இருக்குதுங்க, தூரத்தில் பார்த்து லவ் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு, எதை பார்க்கணுமோ அதை பார்க்காம மற்றதெல்லாம் பார்த்தோம். எங்கள் அருங்குடை இல்லத்துலேயும் மேரேஜ் பியூரோலாம் இருக்குது, திருமண தகவல் தொடர்பு நிலை இருக்குது, அங்கே நான் பார்ப்பேன். ஆயப்பெல்லாம் வந்து உட்காந்து பிஹெச்டி பண்ணுவாங்க, அவங்களாம் இந்த மாதிரி பையில புரட்டி படிச்சிருந்தாங்கனாக்கா டாக்டர் ஆகியிருப்பாங்க. அப்போல்லாம் படிக்காதது, இப்போ வந்து பிள்ளைக்காக மகனுக்காக மகளுக்காக போட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு பிள்ளையாக. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய அடிப்படை தளத்திலிருந்து நம்ம குடும்பத்தை உருவாக்க நினைக்கணும். இன்றைக்கி நம்ம வேறு சில தளங்களிலிருந்து உருவாக்குறதுனால, படிப்பு, ஜாதி, பெருமை, அதிகாரம், நம்ம இனம், இப்படி பல கட்டத்தை வச்சு அடிப்படையில் பார்க்கல. நம்ம நல்ல பிள்ளையாது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நல்லவரா நல்லவளா அப்படின்னு பார்க்குறோம். கடவுள் ஒரு ஆணையும் பண்ணியும் படைச்சி வச்சுருக்காரு, அதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தொடக்கம் 2:1 நிறைவு எழுதியிருந்தேன், இந்த கேண்டில் நிறைவு அதான் இங்கே இருக்குது, இந்த மைக்கு நிறைவு அதான் பேசுது, இந்த கிராஸ் நிறைவு அதான் இங்கே இருக்குது, எல்லாமே நிறைவு. ஆனால் கணவன் மனைவியை ஆரம்பத்தில் பார்க்கும்போது நிறைவாக தான் இருந்துச்சு, ஆனால் கல்யாணம் கட்டி 1 பார்த்திங்கன்னா இப்படி இருந்தது லைட்டாக அப்படியே வருது பின்னாடி, ஏன்னா நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் இருக்குது. ஒரு அம்மா சொன்னாங்க, என்னைய 2 பொண்ணு பார்க்க வந்தாங்க சாமி, 2 வந்தாங்க, ஒருத்தர் கற்பாக இருக்கான் வேணான்னு சொல்லிவிட்டேன் சாமி, ஒருத்தர் இன்னொரு ஆள் வந்துச்சு சாமி, நல்லா செவசவனே நல்லா வளர்த்தியா, கல்யாணத்து அன்றைக்கி நல்லா கோட்டு சுட்டெல்லாம் போட்டுட்டு சும்மா நல்லா கும்முன்னு வந்து நின்னார் சாமி, கல்யாணம் ஆகி 3 பார்த்தீங்கன்னா காலை மடக்கி மடக்கி நடந்து வர்றாரு சாமி, என்ன குடிச்சிட்டு வராராம். ஆண்டவர் அப்படி தான் கொத்து விட்றாரு சில நேரத்தில், குறையோடு இருக்கிறவங்களாம் ஆண்டவர் கழிச்சார்னா உலகத்தில் முக்காவாசி பேத்துக்கு கல்யாணமே ஆகாது. ஏன்னா ஆண்டவர் பாருங்கள், அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், நிறைவு அப்படிங்கிற வார்த்தையை, அந்த வார்த்தையினுடைய ஆழம் எங்கே இருக்குது தெரியுங்களா, நீ பார்க்குற கணவன்கிட்ட குறை இருக்குது அது உண்மை, பைபிள் சொல்லுது நிறைவுன்னு சொல்லுது, ஆனால் கணவன்கிட்ட குறைய நீ பார்க்குற, மனைவி கிட்ட நீ குறைய பார்க்குற, ஆனால் பைபிள் சொல்லுது நிறைவுன்னு சொல்லுது, அப்போ பைபிள் பொய்யா, இல்லை பைபிள் உண்மை, நீ பார்க்குறதும் உண்மை. இப்போ இந்த உண்மையை நிறைவாக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய வேலை. இந்த பைபிளுடைய வார்த்தையை நிறைவாக்கணும். இந்த பைபிள் தன்னிலையில் செயலற்றது, இந்த பைபிள் இங்கே இருக்குன்னா அதுக்கு உயிர் இருக்குதா உள்ள, இல்லை. இந்த வார்த்தையை நான் வாசித்து அதில் இருக்கிற வார்த்தையை செயல்படுத்தும் போது, இயேசு சொல்லியிருக்கிறார் பகைவனை அன்பு செய்யின்னு, ஒருத்தர் என்னை வந்து அடிச்சு விட்டான் அசிங்கமாக பேசிவிட்டான், சரிடா ஓகே என்னை ஆண்டவர் சொல்லியிருக்கார் உன்னை மன்னிக்க சொல்லியிருக்கார், நான் மன்னிச்சிட்டேன் போ, அப்போ அந்த வார்த்தைக்கு யார் உயிர் கொடுக்குறா, நான் உயிர் கொடுக்குறேன், பைபிளில் அது இருக்கிறதுனால உயிர் வர்றதில்லை, இந்த வார்த்தையை நான் வாழ்வாக்கும் போது தான் இயேசுவனுடைய வார்த்தைக்கு நான் உயிர் கொடுக்குறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் உயிர் கொடுக்கும் போது அவர் என்ன செய்வார் பார்த்துட்டு, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா, அவர் எனக்கு ஆவியின் வல்லமையினால் அவர் எனக்கு உயிர் கொடுத்துட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் லாஜிக்குங்க. இதுதான் இப்படி இந்த லாஜிக்கில் தான் கடவுள் வேலை செய்கிறாருங்க. நான் ஆண்டவருக்காக ஓடும்போது அவர் எனக்கு சுகம் என்கிற அபிஷேகத்தை கொடுக்குறாரு. நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரே என்னன்னாக்கா அவர் நோயை தான் போடுவார், அவர் கண்டுக்க மாட்டார். நோய் வந்து நோக்காடு வந்து சாக வேண்டியது தான். அப்போது அதே மாதிரி வீட்டுக்காரர் கணவன் மனைவியை நம்ம பார்க்கும்போது குறை இருக்குது, அந்த குறையை நிறைவு செய்யத்தான் மனைவியாகிய நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த கணவனுக்கு நிறைவு செய்யத்தான் மனைவியாகிய நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க. இதை ஃபெமினிஸ்ட் தியாலஜியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. என்னென்னா அவங்க சொல்லுவாங்க, ஐ எம் ஆல் பர்ஃபெக்ட் எவ்ரிபடி இஸ் இண்டிவிஜுவலி பர்ஃபெக்ட். அது இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் நம்மிடத்தில் குறை இருக்குது, அந்த குறையை கடவுள் வேணும்னே வச்சுருக்காரு. ஏன்னா அந்த குறை இருக்கிறப்ப தான் கணவன் கொடுக்க முடியும். பாத்திரம் ஃபுல்லாக நிரம்பி வந்துச்சுன்னா எங்கே போடுவேன் நீன்னு, அங்கே குறை இருக்குது, குறையாக இருக்குது, ஏதோ சம்திங் இஸ் லேக்கிங். ஸோ த காம்பன்சேஷன், த கணவன் என்ன செய்கிறாரு, காம்பன்சேட் பண்ணுறாரு மனைவிக்கு. மனைவி என்ன செய்கிறாங்க, அங்கே குறையாக இருக்கிறத இவங்க காம்பன்சேட் பண்ணுறாங்க. கடவுள் அப்படி தான் நம்மளை படைச்சே வச்சுருக்கிறார். படைப்பினுடைய அடிப்படை அப்படி தான். ஆண்களுக்கு வந்து இடதுபுற மூளை வேலை செய்யுது நிறையா, 70%, வலதுபுறம் 30%. பெண்களுக்கு வலதுபுறம் ரைட் பிரெயின் 70%, இடதுபுறம் 30%. பாருங்கள் ஏன் இந்த ப்ரொபோஷனேட்டை கடவுள் வச்சுருக்கிறாரு. இது ரெண்டு இணையிறப்ப தான், இந்த மனசு இணையிறப்ப தான் அந்த மூளையே முழுசாக மாறுதுங்க, முழுமை அடையுது. பாருங்க அடிப்படையிலே கடவுள் நிறைவை எங்கே வச்சிருக்கிறாருன்னா, உன்னுடைய நிறைவு உங்ககிட்ட இல்லை, உன்னுடைய நிறைவு உன்னுடைய கணவன்கிட்ட இருக்குது, உன்னுடைய நிறைவு உன் மனைவிகிட்ட இருக்குது. இன்னைக்கு இதை உணராமல் தான் குடும்பங்கள் பிளவுபட்டு கிடக்குது. ஐ எம் பர்ஃபெக்ட், ஹீ இஸ் நாட் பர்ஃபெக்ட். நான் எதிர்பார்த்த கணவன் இவன் இல்லை, சர்டிஃபிகேட்டை ஏமாற்றிட்டான், படிச்சிருக்கேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். ஆமாம் பாவம், என்ன செய்யறது, பொண்ணு கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு, பொய் சொல்லிவிட்டான் பாயப்புள்ள, நீ என்ன செய்யணும், இது தெரிஞ்சவனையும் என்ன ஏயா அப்படி பண்ணுன அப்படின்னு, இல்லைம்மா உன்னை பிடிச்சிருந்துச்சுமா அதனால் என்ன செஞ்சிட்டேன் படித்தேன்னு சொல்லிவிட்டேன் அப்படி. ஓகே மன்னிச்சு ஏற்றுக்கோ, அப்போ தானே நீ பெருமையாக நிற்க முடியும். நீ படிக்கலை அப்போனா அவன் பேப்பரை சர்டிஃபிகேட்டை படிச்சுட்டு வந்து கொடுத்தானா அதை கட்டிப்பியா நீனு பிள்ளைகள. நம்ம இதை தான் இன்றைக்கி படிப்பை தான் முன்னாடி வைக்கிறோம், பெருமையை வைக்கிறோம், பணத்தை வைக்கிறோம், நகையை வைக்கிறோம். 100 பவுன் போடலைன்னா எவ்வளவு அறிவுபூர்வமான காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டா இருந்தால் கூட இந்த வரதட்சணை வாங்கிறது, பணம் கேட்குறது, இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எதிரான காரியம் என்று தெரிந்தும் எத்தனை குடும்பங்கள் இந்த நகை போட முடியாமல் தவிச்சு நிற்கிறாங்க தெரியுமா? தேவ பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கை பெற முடியல. காரணம், நீ வைத்திருக்கிற அளவீடு தவறான அளவீடு. ஆண்டவர் அருவருக்கிறார் இப்படிப்பட்ட பிள்ளைகளை. நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ளலாம், மோட்சத்தினுடைய வாசலுக்குள்ளே கூட போக முடியாது. தயவு செய்து, சமூகம் அப்படி எதிர்பார்க்குது, நீ சமூகத்தை சொல்லிக்கொண்டிரு. ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு நீ அருகதையற்றவனாய் மாறிப்போவாய். தேவ பிள்ளைகளை, என்னடா சாமியார் திடீர்னு கோவப்படுறாருன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் அழுத்தி சொல்லணும் பாருங்களேன். எவ்வளோ அழுத்தி சொன்னாலும் புரியுறது தான் புரியுது, வேணும்னா புரிஞ்சுக்குது, வேணானா விட்டுறது எல்லாத்தையும் மனசு. பாருங்க எபேசியர் 3:13-16 ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க பவுலடியார் சொல்றாரு, உங்கள் பொருட்டு நான் படும் துன்பங்களை கண்டு நீங்கள் மனம் தளர்ந்து போகாதபடி உங்களை வேண்டுகிறேன். அத்துன்பங்களே உங்களுக்கு பெருமையாக அமையும். துன்பம் தான் பெருமை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம் சொஃபிஸ்டிகேட்டடாக அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துருந்தோம்னா அதுதான் பெருமையா? இல்லை இல்லை இல்லை. சிலுவையை தூக்கிக்கிட்டு பின்னாடி வாழ்னார். எது சிலுவை? இதோ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதுதான் சிலுவை. அது வேதத்தை சொல்கிறார் பாருங்க பவுலடியார், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாக விளங்க காரணமாக இருக்கிற தந்தையிடம் மண்டியிட்டு வேண்டுகிறேன். ஏன்னா இந்த குடும்பங்கள் இதை உணர்ந்துக்கணும். தந்தையிடமிருந்து தான் இந்த குடும்பம்ங்கிற அபிஷேகம் வருது. நீ அந்த குடும்பத்தை ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு சிதைக்கிறேன்னா தந்தைக்கு எதிராக நீ நிற்கிற, அது குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு, உன் சகோதரன் பேச்சை கேட்டுக்கிட்டு, இங்கிட்ட அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு, நீ யார் பேச்சை வேணாலும் கேட்டுக்கோ, ஆண்டவருடைய பேச்சை கேட்கலன்னா தந்தைக்கு எதிராக, படைத்தவருக்கு எதிராக நீ நிற்கிற. நீ படைத்தவருக்கு எதிராக நின்று அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, நீ உன்னோட வாழ்க்கை, உன்னுடைய ஆத்துமா, அதை தான் நம்ம இலக்காக வச்சு பேசுகிறோம், ஆத்துமாவினுடைய ஆதாயம். ஏவ பிள்ளைகளே, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உடல் இச்சைகளுக்காகவா நம்ம சேர்க்கப்படுறோமா? உடல் இச்சை எத்தனை வருடங்கள் உங்களுக்கு இருக்கும் சொல்லி பாருங்கள். சில வருடங்கள் இருக்கும். ஒரு சகோதரி சொல்கிறா, வெளிநாட்டில் வீட்டுக்காரர் இருக்கிறாரு, என்னம்மா எப்படிம்மா நீங்கள் வாழ்க்கையெல்லாம் இப்படி போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே அப்படி சொல்லும்போது, அந்தம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணுது, ஃபாதர் நீங்கள் குருவானவராக இருக்கிறீங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்களை மயக்க எல்லோரும் வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி, நாங்களாம் வந்து பெண்கள் பாருங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் கூட, நல்ல கருத்து, பாராட்டுறேன் அதை. அதம்மா சொல்கிறாங்க, நாங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கிறோம் ஃபாதர். பாருங்கள் 2-3 பிள்ளைகளை பெற்ற பிற்பாடு தே பிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆத்துமாவினுடைய அன்பு. உடல் அன்பு கடந்து ஆத்துமாவின் அன்பாக அது மாறணும். இதுதான் ஆண்டவர் விரும்பினார். உடல் ஈர்ப்பை எதுக்கு வச்சிருக்கிறாரு? அது ஒரு காலகட்டம், அதுக்கு ஒரு திட்டம், பிள்ளைகளை பெற்று திருச்சபைக்கு கொடுக்கணும். அது முடிஞ்சிருச்சா, அடுத்த கட்டமான ஒரு கடத்தல் இருக்கிறது, ஆத்மாவின் அன்பு. அதை கடந்து கணவன் மனைவி என்ன இணைந்து என்ன செய்யணும், அந்த அன்பை இணைச்சி வேறு பலருக்கு அவங்க தன் அன்பை கொடுக்கணும். இதுதான் குடும்பத்திற்கான ஒரு திட்டம். சும்மா குடும்பத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பிரியாணி ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை. இன்றைக்கி பிரியாணி, நாளைக்கு என்ன போடலாம், இப்படி இதுதான் வாழ்க்கையா? வயிறே உலகமா? அதுக்காகத்தான் இச்சையே உலகமா? அதுக்காகத்தான் குடும்பமா? வேதம் சொல்கிறது பாருங்க, அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூயாவி வழியாக தந்தருள்வாராக. தூயாவி பெருவிழா ஞாயிற்றுக்கிழமை வரப்போது, தயார் பண்ணுங்க, இன்னைக்கு முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பாடுகளினால் போய் ஆண்டவரை இரக்கம் காட்டுங்கன்னு நீ சிலுவைக்கு முன்னாடி நின்னின்னா ஆண்டவர் உங்ககிட்ட கேட்பாரு, நீ இரக்கம் காட்டினியா? உன் கணவன் மீது நீ இரக்கம் காட்டினியா? அவனை நீ ஒதுக்கி தள்ளி வச்சிருக்கிறியே, உன் மனைவி மீது இரக்கம் காட்டினியா? அசிங்கமான சந்தேகங்களை உன் மனைவியின் மீது வச்சு அவளை நீ புறம்பே தள்ளிட்டியே. இப்போ நீ வேறொருத்தியோட வாழ்ற, நீ வேறொரு மகனோட வாழ்ற, நீ விபச்சாரம் செய்கிறியே. ஆண்டவர் கேட்பார், எப்படி நீ இறக்கத்தை பெற முடியும்? தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. இவ்வுலகம் ஆதாயம் அல்ல. 2 கொரிந்தியர்கள் 5வது அதிகாரத்தில் பவுலடியார் 1லிருந்து பேசுறாரு, இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும், இது அழிஞ்சு போயிடும், ஆனால் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் வழி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும், இந்த உலகத்துக்குள்ளே நீ எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு 1000 பேர் வழி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ராத்திரியில் டிவியை திறந்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே நிறைய உலக இன்பத்திற்கான காட்சிகள் உண்டு, மருந்துகள் உண்டு, எல்லாமே உண்டு. ஒரு அம்மா சொன்னாங்க, ராத்திரி 11 மணிக்கு உங்க போய் இதை பார்த்து நான் பார்க்குறேன் பாதர் ஏம்மா, எங்கேயிருந்து மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னேன். பாருங்கள், நிறைய விளம்பரங்கள் நம்மளே அது மதியிழக்க செய்கிறது. எல்லாம் உலகம் கொடுக்குது, ஆண்டவர் கொடுக்கறது என்ன? நாங்கள் பேசுகிறோம், இதை கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. அதான் ஒரு சகோதரர் என்கிட்ட வந்து சொன்னார், ஃபாதர் நீங்கள் வீடியோ போட்டோன்னு எவனோ 10 பேர் இப்படி டிஸ்லைக் பண்ணுறான், அவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. தேவப்பிள்ளையே, அவர்கள் யார் என்று அவர்கள் காட்டுகிறார்கள், நாங்கள் யார் என்று நாங்கள் காட்டுகிறோம், நீ யார் என்று நீ காட்டணும். ஆண்டவர் விரும்புகிறார். தேவப்பிள்ளைகளே, கடவுள் விரும்பும் மனிதனாக நீ வாழணும், ஆண்டவரை விரும்புகிற பிள்ளையாக இருக்கணும். கொலோசியர் 3 ஆண்டவருடைய வார்த்தை 12லிருந்து சொல்லப்பட்டது பாருங்க, நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே நீங்கள் இது ரெண்டையும் ஒத்துக்கிட்டீங்கன்னா, ஆமாம், நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகன் தான், மகள் தான், நான் அவருக்கு அன்புக்குரிய பிள்ளை தான் அப்படின்னு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா, நீ எப்படி வாழணும்? அதற்குரிய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்க. ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்க. பார்த்தீங்களா, அப்போ குறை வருங்க. வீட்டுக்காரம்மா மனைவி எல்லாம் பார்த்த கஷ்டமாக தான் இருக்கும், அவங்க செய்கிற செயல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது தான். நாங்களும் குடும்பத்திலேருந்தான் வந்திருக்கோம். நீங்கள் நினைக்கலாம், இந்த சாமியார் குடும்பத்தில் இருந்தால் அவர் பேசலாம். குடும்பத்தை விட கடினமான பணிகளில் நாங்கள் கிடக்கிறோம். நான் கேட்பேன், ஏம்மா என்னை ஆண்டவர் இந்த இடத்துல அருங்குடையில் போட்டார், 1000 பேர் 1000 மனநிலையோடு வராங்க. எல்லாரும் ஒரே மனநிலை இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமாக வருவாங்க. 1000 பேரையும் நான் எடுத்து செல்ல, வழி நடத்த, அவர்களை அடக்கி ஆள பங்குல குருக்களுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறாரு. அதனால தான் பங்கு சமூகங்கள் எல்லாம் பிரமாதமாக போயிட்டு இருக்குது. இந்த அருங்குடையை என்னால் எடுத்து செல்ல முடியுது, அப்போ ஆவியானவர் எனக்கு துணை செய்கிறாரு, நாங்கள் அவர்கிட்ட கையை தூக்குறோம். நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் அவர்கிட்ட கையை தூக்கணும். அதனால தான் தூய ஆவியானவர் வழியாக அதை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ தூய ஆவியானவருடைய கிருபை இல்லட்னா இந்த காரியங்களை நீங்கள் செய்ய முடியாது, பொறுத்து கொள்ள முடியாது. ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்காக மேலாக அன்பையே கொண்டிருங்கள், இதையே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவுற செய்யும். இந்த அன்பு தான். அப்போ நீங்கள் அன்பு, அவர் பர்ஃபெக்டாக இருக்கிறாருங்க கணவன், நீங்கள் அவர் அன்பு செய்கிறீங்க, என் வீட்டுக்கார் மாதிரி வராதுங்க, நல்ல மனுஷன், அவர் ரொம்ப தங்க என்னையும் அப்படி பார்த்துப்பார். அவரை அன்பு செய்கிறதுல என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது? என் மனைவி என்ன அப்படி பார்த்து 100% பர்ஃபெக்ட், என் மனைவி வெரி குட், ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு, அப்படி தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் குறை இருக்குது அப்படின்னா, நீங்கள் அவங்கள அன்பு செய்தீங்கன்னா அங்கே தான் நமக்கு ஸ்பெஷல். எல்லாம் சரியாக இருக்கிறவங்களை அன்பு செய்கிறதுல என்ன ஸ்பெஷல் இருக்க முடியும்? நம்முடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை போல் நம்முடைய அன்பு இருக்கணும். அப்போ கிறிஸ்து நம்மளை எப்படி அன்பு செஞ்சார்? நம்மளாம் நல்லவங்க அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளை ஓடி வந்து அன்பு செஞ்சு கட்டி அணைச்சிக்கிட்டாரா? சிலுவையில் ஏறி நமக்காக உயிர் விட்டாரா? பாவி, பாவியிலும் பாவி, நம்மளாம் பெரும் பாவி. உங்களை யோசிச்சு பாருங்கள், நம்மளை யோசிச்சு பார்ப்போம். நான் என்னை யோசிச்சு பார்க்குறேன், நான் எவ்வளோ பாவம் பண்ணுறேன். நீங்களாம் நினச்சிருப்பீங்க ஆல்பர்ட் சாமி அற்புதமானவர், நல்லவர், வல்லவர் அப்படின்னு. ஆனால் மனித நிலையில் நான் கீழே விழுறது, எழும்புறது, நான் பேசுகிற வார்த்தையில் வரக்கூடிய தீமைகள், எண்ணத்தில் வரக்கூடிய தீமைகள், இதெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய அந்த இரக்கத்தினால் நிறைவு செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் அப்படி தான். ஆல்பட்டி சாமி மோசமானவன் சொன்னால் மட்டும் சந்தோஷப்படுறேன், அப்படி மோசமானாலாம்ப்பா அவனே ஒத்துக்கிட்டாப்பா. யாவன் என்னையே ஒத்துக்கிட்டேன், நீ உன்னைய ஒத்துக்கிறியா முதல்ல, நீங்கள் ஒத்துக்கணும் உங்களை. என்னையே பார்த்துட்டு அந்த ஆளுக்கு தெரியாமல் காசு அனுப்பிட்டானே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தேவப்பிள்ளைகளே, மனிதர்கள் எல்லாருமே பலவீனர்களாக கிடக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபையின் மீது அன்பு செலுத்தியது போல பாவப்பட்டு கிடக்கிற இந்த சமூகத்தின் மீது இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்தி அவரை வந்து தன்னை கையளிச்சாருங்க. நன்மை செய், நம்மளாம் நல்லவங்க நீதிமான்கள் என்பதனால கடவுள் உயிரை கொடுக்கல, பாவிகள் என்பதனால. அப்போ பாவிகள் என்பதனால உன் கணவன் பாவியா இருக்கிறார், அன்பு செய். உன் மனைவி பாவியா இருக்கிறார், அன்பு செய். அதுதான் திருச்சபை விரும்புது. கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்கள் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். நீ அதை செய்யணும், நீ உன்னை ஒப்புவிக்கணும். ஒப்புவிக்கிறதுனா என்ன, இழந்து போகணும், அவ்வளோதான். லூஸ் யுவர் செல்ஃப். ஐயோ நான் இந்த மனுஷனை கட்டி ஒன்று, நான் இப்படி கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டேனே. இழந்துட்டியா, அதை குறித்து பெருமை அடைய, அப்போ உனக்கு ஆதாயம் ஆண்டவர் கொடுப்பாரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை அதான சொல்லுது, எவன் ஒருவன் என் பொருட்டு தன் வாழ்வை இழக்கிறானோ அவன் அதை ஆதாயமாக்கி கொள்கிறான். ஆண்டவரே, உடைய திருமுன்னிலையில இந்த மகன், இந்த மனுஷனோட கையை பிடிச்சேன், இந்த மனுஷியோட கையை நான் பிடிச்சேன். இதோ இன்பத்திலும் துன்பத்திலும், ஞாபகம், இந்த ஜபம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன். முதல்ல மதிக்கணும், மதிக்கவும் நேசிக்கவும், மதிக்கவும் ரெண்டும் இன்டர்லிங்க்டுங்க. மதிக்கவும் நேசிக்கவும், முதல்ல மதித்தா தான் நேசிக்க முடியும். மதிப்பே இல்லையே அப்புறம் எங்கே நேசிப்பு வரும். அதனால தான் அவனுடைய வார்த்தை, கிறிஸ்து நம்மளை மதிச்சாருங்க, நம்மளை மதிச்சாரு. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் லைக் எனி அனிமல்ஸ். ஆண்டவர் வந்து விலங்குகளுக்காக வந்து சாகலை, நமக்காக வந்து செத்தாரு. அப்போது நம்மளை எல்லா படைப்பினுடைய உச்சமாக உயர்த்தி மதித்தார். அந்த மதிப்பினுடைய வெளி அடையாளம் அவருடைய நேசமாக வெளிப்பட்டது. தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் அதையே தான் செய்யணும். இன்றைக்கி நான் மக்களை மதிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை நான் மதிக்கிறேன். ஐ ரெஸ்பெக்ட் தெம், தென் ஐ லவ் தெம். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருங்கள். இதை பேசின உடனேயும் சில பெண்கள் அடிமைத்தனத்தினுடைய விடுதலையாளர்களாக இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, இதை மாற்றி பேசுவாங்க. இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாங்கள் சொல்கிறோம், இதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா, இதன்படி வாழ்ந்தினா உன் வீடு கட்டப்படும், இதன்படி நீ வாழ, இதை ஏற்றுக்கொள்ளாமல் நீ வேறு எந்த இறையலை பேசினாலும் அந்த இறைகள் தவறாதான் போகும். தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏன் இந்த டாஸ்கை பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, பெண்கள் பொறுமை உள்ளவர்கள், பெண்கள் சாந்தமாக போகக்கூடியவங்க, இறக்கப்படக்கூடியவங்க, பெண்கள் அதே சமயத்தில் வல்லமை உடையவங்க. அதை அந்த நிலையை எடுத்து செல்லக்கூடிய, அந்த தாழ்ந்து போகக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா, பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கு. இதை தாழ்வா நீ நினைச்சின்னா, நீ பைபிளை வித்தியாசமாக பார்க்குற. நாங்கள் என்ன அடிமைகளா, அவர்களுக்கு நான் அடிபணிந்து போகணுமா? அடிபணிந்துன்னா அவன் காரி துப்பிக்கிட்டே இருப்பான், நீ வாங்கிக்கிட்டே இரு. அந்த அடிபணிந்து இல்லை, ஒரு கருத்து வருதா, கருத்தை ஷேர் பண்ண. அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், எந்த கணவன் தன் மனைவி இடத்துல ஒப்பீனியன் கேட்டு வேலை செய்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் ஜெயிக்குதுங்க. எந்த கணவன் வந்து மனைவி இடத்துல கேட்காம, எந்த மனைவி கணவன் இடத்துல கேட்காம வேலை செய்கிறாங்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் தோற்று போயிடும். அதனால தான் என்ன செய்தாலும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போது டிஸ்கஷனில் ஒரு முடிவு வருதா, கணவன் என்ன, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ எடுங்க அப்படின்னு மனைவி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடணும். சொல்லிட்டு அந்த முடிவை கணவன்கிட்ட கொடுக்கணும். பாருங்கள், இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இல்லாததுனால இன்றைக்கி குடும்பங்கள் பிரிந்து கிடக்குது. தேவ பிள்ளைகளே, திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல, திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருக்குது, அதுபோல் மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். ஸோ இந்த இந்த லாஜிக்கல் சீக்வன்ஸ் இருந்துட்டாலே போதும். கணவன் என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு, மனைவி என்ன செய்யணும்னு சொல்லியாச்சு. இப்படி செய்தோம்னா கடவுள் என்ன செய்வார், கண்டிப்பாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார். இந்த பிரிந்து கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அநேகர் எங்ககிட்ட வந்து, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஃபாதர். ஒரு கப்புள்ஸ் வராங்க, கண்ணீர் விட்டு அந்த கணவன் என்னிட்ட அழுதாரு, மனைவி சேர முடியல ஃபாதர், பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது அந்த, அதாவது பிள்ளைகள் தனிமையாக விடப்பட்டிருக்கிறாங்கன்றது கூட உணராமல் அந்த மகள் வீட்டில் போய் ஒரு மாதம் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு தாய்க்குரிய மனநிலையான்னு பாருங்களேன். அப்போ யார்கிட்ட தப்பு இருக்கு, நம்ம அடிப்படையிலேயே பார்த்துடலாம். சரி, கணவனை விட்டு பிரிஞ்சு போ, ஓகே, பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு போறியே, அப்போ அடிப்படையில் அங்கே எண்ணங்கள் தவறாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இது மாதிரி நிறைய குடும்பங்கள் நாங்கள் பேசும்போது அவங்க அந்த மனமேட்டுமையிலிருந்து பேசுவதும், கூட பிறந்தவர்களே அவர்களை பிரிக்க நினைப்பதும், அவர்களை காப்பாற்றுறதா நினச்சி பிரிக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு உதவாத காரியம். இது கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கை முறை அல்ல. அதனால தான் வேதம் சொல்லுது, கலாத்திய 2:20 சொல்லுறார் பவுலடியார், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். கணவனுக்காக வாழ்கிறோம், மனைவிக்காக வாழ்கிறோம், அந்த எதுக்காக வாழ்கிறோம், கிறிஸ்துவுக்காக தான் இந்த மனுஷனோட வாழ்கிற, கிறிஸ்துவுக்காக தான் மனைவியோட வாழ்கிற. நாங்கள் உங்களுக்கு ஏதோ ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம், நீங்கள் நினைக்கிறீங்களா இப்படி அங்கேயே போட்டுக்கொண்டு இப்படி ஒரு குடும்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டப்படுறது எங்களுக்கு விருப்பம் என்று? இல்லைங்க, கிறிஸ்துவுக்காக இதை செய்கிறோம். உங்களை அன்பு செய்கிறதுக்கு எங்களுக்கு என்ன கடமை உண்டு? ஏன் நான் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ரோட்டில் போகிறேன் வரவெல்லாம் எங்களை வசைப்பாடுவதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும்? ஏன் இருக்க வேண்டும்? எங்களுக்கு உழைக்க தெரியாதா, பிழைக்க தெரியாதா, பணம் பண்ண தெரியாதா? இப்போ நாங்கள் இருப்பது கிறிஸ்துவுக்காக என்று சொன்னால், நீ அந்த குடும்பத்தில் இந்த குறையுள்ள கணவனை மனைவியை ஏற்று வாழ்வதும் கிறிஸ்துவுக்காக என்பதை மறந்து போகாதே. கிறிஸ்துவுக்காக நீ செய்கிற போது கிறிஸ்து உன்னை மறந்து போக மாட்டார். ஆகவே ஒரு குடும்பம் எனக்கு தெரியும், தெரிந்த குடும்பம், கணவர் மிகப்பெரிய மதுப்பிரியர், அது குடிகாரன்னு சொல்லக்கூடாதாமா, கேஸ் போடுறாங்களாம். அதனால் மதுப்பிரியர், அவர் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், மதுப்பிரியர், எப்படி அழுத்தமாக சொல்கிறது எனக்கு தெரியல, மதுப்பிரியர் சொல்லணும். ஏன்னா எங்கள் கண்ணுக்கு முன்னாடியே நாங்கள் பார்க்குறோம் இந்த வேதனையெல்லாம் எங்கே கொட்டுறதுன்னு எனக்கு தெரியல, இங்கே தான் கொட்டுறேன் நான். தேவ பிள்ளைகளே, அந்த குடும்பத்தில் அந்த சகோதரி அந்த மதுப்பிரியராக இருந்த கணவரை விட்டு விலகலை. அந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தோட நிறைய அடி விழுவும், சண்டை விழுவும் எல்லாம் வரும். அந்த குடும்பத்தை அவங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருந்தாங்க. நிறைய காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஐடியாலாம் கொடுத்தாங்க, விட்டுட்டு ஓடி வந்துரு, அந்த குடும்பம் வேண்டாம், நீ வா, அவங்கள நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்லாம் வீட்டில் உறவுகள்லாம் பாவப்பட்டு சொன்னாங்க. ஆனால் அந்த மகள் வெளியில் வரல, அந்த குடும்பத்துக்காக நின்னாங்க. இன்றைக்கு அந்த குடும்பம் குடும்பமாக நிற்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த மகளினுடைய அந்த விடாமுயற்சி, அந்த நம்பிக்கை, கிறிஸ்துவுக்கு கொடுத்த வாக்குறுதியில் நான் மீறமாட்டேன் என்று சொல்லி இதோ அன்பே செய்ய முடியாத அந்த ஜீவனை ஏற்று வாழ்ந்த அந்த அன்பு கிறிஸ்துவுக்குள்ள அந்த மகளை வெற்றி பெற்ற மகளாக நிற்க வைத்திருக்கிறது. இன்றைக்கி பார்த்தாலும் அவங்கள நான் கையெடுத்து கும்பிடுவேன். ஏன்னா வார்த்தையை வாழ்வாக்கி கொண்டிருக்கிற அந்த தாய். ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நீங்கள் எதை எழுந்து ஆண்டவருக்கு சாட்சியம் சொல்ல போகிறீங்க? கணவனை தூக்கி தூர போட்டுட்டு, மனைவியை தூக்கி தூர போட்டுட்டு, நான் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன், நீ பொய் சொல்கிற, நான் கோயிலுக்கெல்லாம் டொனேஷன் கொடுக்குறேன், நீ பொய் சொல்கிற, ஆண்டவருக்குள்ளே டெய்லி சண்டே மாசுக்கு போய் நான் நின்னுறேன், அது அறிவீனம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். தேவ பிள்ளைகளே, செய்ய வேண்டியதை செய்யாது, ஆண்டவருடைய காரியத்தில் மற்ற எதை செய்தாலும் அது எல்லாமே நிறைவடைய முடியாது. என் அன்புக்குரிய பிள்ளைகளை, இந்த திருப்பலியில் அப்பேற்பட்ட துன்பத்தை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய, குடும்பத்தோடு இணைய வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நீங்கள் டைவர்ஸ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போடுற சட்டம் தான், என்ன சட்டம், உலகம் போடுற சட்டம், நீ போடுற சட்டம் தான் உனக்கு. மீண்டும் மனைவியை தேடிப்போ, ஒரு தூரம் மன்னிப்பு கேளுங்க, கணவனை தேடிப்போங்க, என்னை மன்னிச்சிரு, நான் என்ன தவறு செய்தால் மன்னிச்சிரு, நான் உங்களை உன்னை நான் மீண்டுமா ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க. அவங்க பேசட்டும், அவங்க பேசட்டும், ரெண்டு பேரும் ஃபோன் எடுத்து காதில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் கூப்பிடுங்க, யூ கால், ப்ரேயர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஆண்டவரே, இதோ என் நாவின் வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் செய்யுங்களேன், ஆண்டவர் உன் பக்கமாக இருந்து உன் குடும்பத்தை மீண்டும் ஆசீர்வதிக்கப் போகிறார். இது இந்த நாளில் அப்பேற்பட்ட குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு கூட நிலை பெறுவதாக. ஆமென்.